Alleluia, 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 alleluia. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியை இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 30-35 வரை. மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார்.
ஏது ஆண்டவரின் அருள் வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த திருப்பலிக்காக காத்து கிடக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அநேகர் இரவெல்லாம் அந்த எப்போ இந்த ஃபாரினில் இருக்கிறவங்க, நாங்கள் காலையில் அப்லோட் பண்ணும்போது இரவில் இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு தான் படுக்கணும்னு நிறைய பேர் காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு செய்தியை நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அநேகருக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, மிக்க மகிழ்ச்சி. பாம்பேலேருந்து ஒரு சகோதரர் எனக்கு அழைப்பு கொடுத்து சொன்னாங்க, அந்த பிரசங்கத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகள், அதை எல்லாரும் கேட்குறபடியான ஒரு சின்ன ஒரு பகுதிகளை அவங்க என்ன செய்திருக்காங்க, எடிட் பண்ணி அதை எல்லாருக்கும், அது அவசர கதியில் ஓடுறவங்களுக்கு அட்லீஸ்ட் அதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு அவங்க ஒரு எடிட்டிங் ஒர்க் செய்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய காரியத்தில் அக்கறையாக இருக்கிறீர்கள், அதை குறித்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, ஆண்டவரை நோக்கி நம்ம வரணும், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உகந்த காரியமாக இருக்கிற. இன்றைய நாளில் நாங்கள் வந்து இந்த கைம்பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், அனாதைகளுக்காக, கைவிடப்பட்டவங்களுக்காக அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர்களுக்காக ஒரு சிறிய சிந்தனையை நம்ம இந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நானே வாழ்வு தரும் உணவு, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமே இராது. சில பேர் அங்கலாய்க்கிறாங்க, என்னென்னா பூசை இல்லை, நன்மை வாங்க முடியல, கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு. உண்மையாக கடவுளை அன்பு செய்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க நான் நினைக்கிறேன். மன்னிக்கணும், யாராவது என்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நான் ஒரு சில காரியங்களை சொல்லும்போது அவங்க நினச்சிப்பாங்க, நம்ம ஒரு ஆள் சொன்ன காரியத்தை தான் ஃபாதர் இங்கே சொல்லிட்டாரோ அப்படின்ட்டு. ஒருத்தர் சொன்னதில்லை, அதே மாதிரி நிறைய பேர் என்னிடத்துல மனசனுடைய வேதனையை அங்கலாய்க்கிறீங்க, வெளிப்படுத்துகிறீங்க. நிறைய பேர் சொல்லாமல் இருக்கிறாங்க, மற்ற ஃபாதர்ஸுங்க வழியாக, மற்ற நண்பர்கள் வழியாக இந்த செய்தி நாங்கள் உள்வாங்குறோம். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான செய்தியாக தான் வைக்கிறேன். என்னிடத்துல ஒரு சிலர் பகிர்ந்து கொண்டீங்க, உங்களை மட்டும் நாங்கள் சொல்லலை. இப்போ கோயிலுக்கு போக முடியல, நாங்கள் சொல்லுவோம், இது ஒரு ஆத்ம திருப்திக்காக போகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி, மற்ற திருச்சபைகளிலும். ஒரு ஆத்ம திருப்திக்காக கோயிலுக்கு போகிறது, அது கடவுளுக்கு விருப்பமானது இல்லைங்க. அவர் வந்து கிணத்து மோட்டில் உட்கார்ந்துருக்கிறார் இயேசு. ஒரு பெண் வந்து தண்ணி மொழ வராங்க, அவங்க ஒரு சமாரிய பெண் அப்படின்னு அவங்க பெயர் கொடுத்துருக்குறாங்க. அந்த அந்த அம்மாட்ட கடவுள் அழகாக சொல்கிறார், அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா நீங்கள் உங்களை பார்த்தா யூதரை மாதிரி தெரியுது, நீங்கள்லாம் எருசலேம் மலையில் வழிபாடு நடத்துகிறீங்க, அதை தான் ரெகக்னைஸ்டு பிளேஸ். இந்த சமாரியர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா பாதி யூதர்கள் பாதி வெளியில் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, கண்டாமினேட்டட் ஜெனரேஷன் அப்படின்னு அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க ரத்தம் வேற ஒரு இனத்தோட போய் கலந்துருச்சு, யூத இனத்தை விட்டு வெளியில் போய் இணைஞ்சிட்டாங்க. அதனால அவங்க வந்து கண்டாமினேட்டட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள சமாரியர்கள்னு ஒரு தீண்டத்தகாதவர்கள் அவங்கள இணைக்காம தள்ளி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருந்துச்சு, நம்மளும் இதே யாவே தெய்வத்தை வழிபடணும். அப்போ அவங்க என்ன செய்தாங்க, கெரேசி மலையில் வழிபாடு நடத்தினாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குது, ஐயா அவங்கள பார்த்தா பெரிய நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது, எனக்கு இதை விளக்கி சொல்லுங்க, இந்த மலையில் நடக்கிற வழிபாடா அந்த மலையில் நடக்கிற வழிபாடா, எந்த வழிபாடு உண்மையான வழிபாடு? அப்போ இயேசு அழகாக சொல்வார், அம்மா ஒரு நாள் வரும், அப்போ இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, நீங்கள் தந்தையை ஆவியிலும் உண்மையிலும் நீங்கள் தொழுது கொள்வீர்கள். இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையான ஆழமான ஒரு காரியம் நம்மகிட்ட நடக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். அது சூழல் அப்படி இருக்கிறது, இந்த சூழலில் நீங்கள் உண்மையாக ஆவிக்குரிய நிலையில் ஆன்மாவில் உண்மையாய் கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு கோயில் தேவையில்லைங்க. கோயில் தேவையில்லை, இந்த சூழலில் அவங்க என்ன அடைபட்டு கிடந்தாலும் அவங்க உண்மையான அந்த ஆவிக்குரிய வழிபாட்டுக்குள்ளே கடவுளோடு இணைந்திருக்க முடியும். அப்போ அங்கலாய்க்கக்கூடாது, புலம்பக்கூடாது. அப்படி புலம்புறவங்க யாருன்னா, அது இருந்தால் தான் நான் கடவுளை கும்பிட முடியும், இல்லை இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்கள், ஏன் அது இல்லாமல் என்னால் ஆண்டவரை துதிக்க முடியாதா, கண்களை மூடி நான் உட்கார்ந்து ஆண்டவருக்குள்ளே நான் கடந்து செல்ல முடியாதா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் வாழ்வுதரும் உணவு. அப்போ அவர் எங்கும் இருக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துலையும் நம்ம அவரை கடந்து செல்லக்கூடிய வல்லமைக்காக செபிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி ஸ்தேவான் மக்களை மூப்பர் அறிஞர்கள் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே. இப்போ நான் இதை சொன்னால் என்ன செய்வாங்க எல்லா மக்கள்? உடனே கல் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் ஏறி காசு போட்டு வந்து கல்லால் அடிச்சுட்டு தான் போவாங்க. திமிர் பிடித்தவர்களேன்னு சொன்னாக்கா நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடுவீங்க. பாருங்கள் ஸ்தேவான் சொல்கிறார், அதனாலேயோ என்னவோ கல்லால் அடித்து கொண்டாங்க அவரை. அப்போ இந்த ஸ்தேவானனுடைய வாழ்க்கையில் ஒரு இரண்டு காரியத்தை நம்ம இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் கடைசியாக பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் எப்படி முடிகிறது அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம யோசிக்கிறோம். அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். கடைசியாக அவர் செஞ்ச ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்குறோம், என் ஆண்டவரே இயேசுவே என் ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட தன் ஆவியை கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளுக்கு முன்னாடி அவர் நிம்மதியாக நிறைவான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறார், இந்த ஆவி உங்களுடைய சொந்தமானது உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அடுத்ததாக பாருங்களேன், அவர் அடுத்தது என்ன சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும், பழிபாவத்தை தூக்கி அடுத்தவங்க மேலே போடலை, அயலாருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு, பழிபாவத்தை போடாமல் ஒரு அடையாளமாக அவர் தன் பாவத்தை எல்லாம் அந்த மக்கள்கிட்டருந்து போட்டுறாதீங்க அப்படின்னு பரிந்து பேசக்கூடிய பரிந்துரையாளராக இருக்கிறார். பழி சொல்ல அடுத்தவங்க மேலே வைக்காத நல்லவராக இருக்கிறாரு, பிறரன்பு உள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த இரண்டாவது கடவுளுடைய அன்பை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ இரண்டாவது பகுதியை தான் நம்ம இந்த கைம்பெண்களை குறித்து பேசும்போது நம்ம யோசிக்கிறோம், நம்மிடத்தில் அந்த அயலாருடைய அன்பு நிறைவாக இருக்கிறதா, நாம் பழிபாவத்தை தூக்கி போடுற மனுஷங்களாக மாறி இருக்கோமா, இதெல்லாம் சிந்திக்கணும். இன்னைக்கு பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தில் வந்து இந்த கைம்பெண்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியமான கேட்டகரி. அதனால தான் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல இந்த கைம்பெண்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தொடக்க நூலில் பார்க்குறோம், 2:18 இந்த கைம்பெண்களுடைய அல்லது மனைவியை இழந்த தவிக்கிற அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுடைய நிலைமை என்னங்கிறத தொடக்க நூல் 2:18 பார்க்குறோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் அப்படி சொல்லி தான் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார், ஏவாளுக்கு ஆதாமை கொடுத்தாரு, ரெண்டு பேர்த்தையும் இணைச்சி வச்சார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணை ரொம்ப ஆசீர்வாதமானது. நீங்கள் உடனே எங்களை கேட்காதீங்க, நீங்கள் எல்லாம் தனியாக இருக்கீங்களே சாமின், கடவுள் எங்களுடைய வெறுமையை தனிமையை அவர் நிறைவு செய்கிறார். அதனால் நம்ம கேட்டகரி வித்தியாசமானது. ஆண்டவர் சொல்கிறார், சிலர் அன்னகர்களாக தங்களை ஆக்கிக் கொள்கிறாங்க திரு இறையாட்சியின் முன்னிட்டு. ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம வரோம். பட் ஆனால் இந்த தனிமை என்பது கடவுளே விரும்பாத ஒன்று. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, துணையை கொடுத்தார். அந்த துணையை இழந்து நிற்கிற அந்த தனிமையினுடைய வேதனையை கடவுள் அறிவார். இப்போ நாம் அந்த வேதனைக்குள்ளே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கடவுள் வந்து அவங்களை ஆதரிக்கிறார், கடவுளை வந்து அவங்கள ஆதரிக்கிறார். திருப்பாடல் 146:9 சொல்லுது, ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கிறார், அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகிறார். இவங்களெல்லாம் ஆதரிக்கிறார் பாருங்கள், அநாதைகளை கைம்பெண்களை ஆண்டவர் ஆதரிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆதரிக்கிற பிள்ளைகளை நாம் ஆதரிக்கணுமா வேண்டாமா, இன்றைக்கி இதுதான் கேள்வி, அடிப்படையான கேள்வி. நம்ம சமூகத்தில் இந்த கேட்டகரி பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்க பாவிக்கப்படுறாங்க, இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் இதை நம்ம பேசுகிறோம். அவர்கள் மீது இரக்கமாயிரு, ஆண்டவர் சொல்றார் அவங்க மேல இரக்கமா இருக்கணும். விவிலியத்துல நிறைய அடையாளங்கள் உண்டுங்க. அதுல ஒரு வார்த்தை இணைச்சட்டம் 24:19, உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் போது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே. அதை அந்நியருக்கும் அநாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். பார்த்தீங்களா? அப்ப கடவுள் எவ்வளவு தூரம் அவர் இரக்கமா இருக்கிறார், நீ மறந்துட்டு வந்துட்டீங்கன்னா அதை எடுக்கிறேன்னு போயிடாத, அதை விட்டுடு. அப்படின்னா அவரு அளவு கடந்த அன்பை அவங்களுக்கு காட்டணுங்கிறத ஆண்டவர் இதுல காட்டுறார். அப்ப பாருங்க, அவர்கள் மதிப்புக்குரியவர்களா இருக்கிறார்கள். கைம்பெண்கள் அப்படின்னோனையும் மோஸ்ட்லி கைம்பெண்களை வந்து ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டு வெரைட்டியாக பிரிக்கலாம். ஒன்று சின்ன வயசுலேயே கணவனை இழந்து போகிறவங்க, இன்னொன்று வந்து ஒரு வயதை கடந்த நிலையில் கணவனை இழந்து போகிறவங்க. ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த சின்ன வயசில் ஒரு திருமணத்திற்கு ஏதுவான ஒரு வயசில், திருமணம் புரிஞ்சு வாழக்கூடிய அந்த வயசில் அப்படி இழந்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் மறுமணம் செய்கிறதுக்கான வழிமுறைகள் இப்போ இருக்குதுங்க. இப்போது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஏஜை தாண்டிட்டாங்கன்னா அவங்க மீண்டும் அந்த திருமணம் அவங்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு அவங்க இருக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்குது. இப்போ இரண்டையும் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ பொதுவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் கைம்பெண்கள் அப்படிங்கிற போது இந்த நிலையில் இருக்கிற எல்லாரையும். திருத்துதர் பணியில் 6:1 சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது அக்காலத்தில், அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். அப்படின்னா அந்த இடத்துல கைம்பெண்களை கவனிக்காத நிலையும் பார்க்குறோம், அவங்களுக்கு சார்பாக பேசக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனை இப்போ மட்டும் இல்லை, அப்பையிலேருந்து இருக்கிறது இந்த கைம்பெண்களுடைய நிலை. அப்போலாம் நிறைய கைம்பெண்கள் இருந்தாங்க. ஏன்னா போருக்கு போவாங்க, சண்டை போடுவாங்க, நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, கணவனை இழந்தவங்கெல்லாம் கைம்பெண்களாக மாறி போயிடறாங்க. செக்காரியா நூல் 7:10 கைம்பெண்ணையோ அநாதையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம், ஒடுக்காத ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர்கள் இந்த கைம்பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா ஒரு பொறுப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க மீது இரக்கமாக இருக்கணும், அவங்க இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க. 3வது காரியம் சொல்கிறேன் பாருங்க, அவங்க பொறுப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க. 1 Timothy 5:4, பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உடைய கைம்பெண்கள் தாங்கள் கொண்டுள்ள இறைப்பற்றிற்கேற்ப முதலில் தங்கள் சொந்த குடும்பத்தினரை பேணவும் பெற்றோருக்கு நன்றிகடன் ஆற்றவும் கற்றுக்கொள்ளட்டும், இதுவே கடவுளின் முன்னிலையில் ஏற்புடையது. அப்போ கைம்பெண்கள், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, எனக்கு வாழ்க்கையே இல்லை, இனிமேல் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு மாதிரி போயிடாதீங்க, ஆண்டவருடைய பாத்துல நீ என்ன பொறுப்போட செய்யணுமோ அதை செய் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறா. 1 Timothy 5:7 அவர் சொல்றாரு, கைம்பெண்கள் யாதொரு குறைச்சொல்லுக்கும் ஆளாகாதவாறு வாழ இவற்றை அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு பொறுப்பாளிகளாக இருக்கிறாங்க. இந்த பொறுப்பை அவங்க உணர்ந்து, கணவனை இழந்து போயிட்டா, மனைவி இழந்துட்டாங்கன்னா அவங்க உடனே சுதந்திர பறவையாக அவங்க மாறிடக்கூடாது, அப்படியேப்பட்ட உணர்வு அல்ல. இனிமேல் ஐ எம் ஃப்ரீ, ஒரு மனுஷனுக்கு கட்டுப்பட்டு இருந்தேன், ஒரு மனைவிக்கு கட்டுப்பட்டு இருந்தேன், இனிமேல் எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஐ எம் டோட்டலி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய அந்த மாதிரியான மனப்பாங்கை நம்ம எடுத்துகிட்டு ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், பொறுப்பை உணர்ந்து வாழணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அவங்க கொடுக்குற காணிக்கையை கடவுள் உயர்வாக மதிக்கிறத பைபிள் சொல்லுது. பாருங்க, கடவுளே அவங்களுடைய செயல்களை உயர்வாக பார்த்துருக்கிறார். மாற்கு 12:43 நம்ம ஒரு மகளை, ஒரு தாயை பார்க்குறோம், ஏழை கைம்பெண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீடர்களை வரவழைத்து சொல்கிறார், சீடர்கள் எங்கெங்கே நிற்கிறாங்க போல இருக்கு, சீடர்களை வரவழைத்து மாற்கு 12:43, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன். அப்போனா கடவுள் பாருங்க அந்த ஒரு கைம்பெண்ணினுடைய செயல்களை உயர்வார் பார்க்கிறார். அப்ப நம்ம இது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் கைம்பெண்கள் ஆண்டவருடைய காரியத்துல கொஞ்சம் அக்கறையா செய்யறீங்களோ அவங்களுடைய காரியத்தெல்லாம் அவர் கருத்தாய் கண்ணூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய திட்டத்துல இந்த கைம்பெண்கள் பங்கெடுத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கடவுளே தன் திட்டத்திற்கு நிறைய கைம்பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்க, 1 Samuel 17:10 சாரிபாத் பெண்ணினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். எலியா என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவை சந்திக்கிறார். சாரிபாத் பெண்ணை, சாரிபாத்துக்கு போனார் எலியா புறப்பட்டு நகரின் நுழைவாயிலை வந்து அடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்று கேட்கிறார். பாருங்க, அந்த பெண் சொல்கிறாங்க, ஐயோ எங்கிட்ட மாவு பத்தாது, எங்கிட்ட மாவு ரொம்ப கம்மியாக இருக்குது, நானும் என் மாவனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், பஞ்சத்தினுடைய உச்ச நிலை அந்த சுச்சுவேஷனை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முதல்ல கொண்டு வா, உன் கலையத்தில் மாவு என்னையும் தீரவே தீராது பாரு அப்படிங்கிறார். பாருங்க, இந்த எலியா இறைவாக்கினரை பார்த்த உடனே ஏதோ ஒரு மனுஷன், கடவுளுடைய மனுஷனை இப்போல தெரியுதுங்கிறத இந்த மகள் அறிந்து கொண்டாள். அறிவோடு ஆற்றலோடு இருந்த மகள், ஞானத்தோடு இருந்த மகள். அந்த பெண் கைம்பெண்ணா இருந்தாலும் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னுடைய அன்பை பகிரக்கூடிய ஆற்றலோடு அவள் இருந்தார். அதனால தான் அவளுடைய களையத்தில் மாவும் எண்ணெயும் தீரவே இல்லை பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும். நீங்கள் உடனே களையத்தை தேடி போகக்கூடாது. அந்த களையம் எங்கே இருக்குது? நிறைய பேர் நம்ம பைபிளில் சில விஷயங்களை பார்த்துட்டு ஆண்டவரே என் களையம் ரொம்பட்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். கருத்தாய் நம்ம காரியத்தை புரிந்து கொள்ளும். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, யூதித் என்கிற ஒரு மகளை நம்ம பார்க்குறோம். அதில் 8:4 யூதித்து புத்தகத்தில் சொல்லுது, யூதித்து கைம்பெண்ணானார் 3 ஆண்டுகள் 3 ஆண்டு 4 மாதமாய் தம் இல்லத்திலேயே தங்கியிருந்தார். அவர் ஒரு சம்பவம் நடக்குது, ஓலேபரை சந்திக்கிற அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை ஆண்டு காலமாக இருந்தார் இப்படி கைம்பெண்ணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். 1 மாதம் 2 மாதம் இல்லை, 3 ஆண்டு 4 மாதம் அவர் என்ன செய்திருந்தார், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு முதல்ல சொல்லுது. அவர் பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில்மிக்கவர், ஆண் பெண் பணியாளர்களோடு பொன் வெள்ளி கால்நடை வயல்கள் ஆகியவற்றை அவர் கணவர் மனாசி அவருக்கு விட்டு சென்றிருந்தார். இவையெல்லாம் யூதித்தின் உடைமையாயின. யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். எல்லாம் இருந்தும் அவர் எப்படி இருந்தார், கடவுளுக்கு அஞ்சி நடந்தார். அவரை பற்றி யாரும் தவறாய் பேசியதில்லை. அதில் வரக்கூடிய 5வது இறைவசனம், தம் வீட்டின் மேல்தளத்தில் கைம்பெண் என்ன செய்து கொண்டிருந்தார்னா, வீட்டின் மேல்தளத்தில் தமக்காக கூடாரம் ஒன்று அமைத்து கொண்டார், இடுப்பில் சாக்கு உடை உடுத்தி இருந்தார், கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார். தேவப்பிள்ளைகளே, இந்த யூதித்து வந்து ஒரு பெரிய அடையாளம் கைம்பெண்ணாக இருக்கிறவங்க. அதுக்காக கைம்பெண்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய இது இப்படி தான் இருக்கணும்னு நம்ம அடித்து சொல்லலை. அவர் தன்னை எப்படி உட்படுத்தி கொண்டார் பாருங்கள், இவ்வளவு இருந்தும் தன்னை எளிமைப்படுத்தி கொண்டார். அதுதான் இங்கே அடையாளம். ஆகவே நான் கைம்பெண்ணாக மாறிட்டேன், ஆகவே என்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும், நான் மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் எந்த விதமான மாற்று அடையாளமாய் மாறலை. கடவுளுக்கு முன்பாக எது உகந்ததோ, கடவுளுக்கு உகந்ததோ அதை அவர் கொடுக்க முயற்சித்தார். இன்றைக்கி நிறைய பேர் கடவுளுடைய பிரசன்னத்தில் தங்கள் கணவனை இழந்தோடனையும் தங்கள் மனைவியை இழந்தோடனையும் அவங்க என்ன செய்கிறாங்க, சிதைந்து போயிடுறாங்க. இந்த கணவன் தான் எங்களுக்கு எல்லாமே போல், மனைவி தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறது போல் வாழ்கிறவங்க சிதைந்து போயிடுறாங்க. நீ எந்த இத்தனை வருட காலம் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. 10 கட்டளையினுடைய முதல் கட்டளை, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்வது. இதுதான் நம்மளுடைய அன்பு, இதுதான் நம்மளுடைய விசுவாசம். கடவுளை நீ முதல்ல அன்பு செய். இப்போ கணவன மனைவியான்னு உங்கள் கடவுள் வந்து முன்னாடி நின்று, நான் வேணுமா உன் வீட்டுக்கார் வேணுமா, நான் வேணுமா உன் மனைவி வேணுமான்னு கேட்டால் நீங்கள் யாரை காட்டுவீங்க? கடவுளை தான் காட்டணும். அப்போ கடவுள் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. கணவனை காட்ட முடியாது, மனைவியை நீங்கள் காட்ட முடியாது. அப்போது கடவுள் கணவன் போயிட்டார் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிறது தான். நான் 2 பேர் இருப்பீங்க, மாவாட்டிக்கிட்டு இருப்பீங்க, ஒருத்தர் எடுத்துருவேன் ஒருத்தரை விடுவேன். அப்போ கடவுள் சரியாக தான் செய்துட்டுருக்கிறார். இது எதிர்பார்த்தது தான், ஒருத்தர் போயிடுவாங்க கண்டிப்பாக, யார் முன்னாடி போகிறா தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இது ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைம்பெண்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மனமுடைந்து போகிறாங்க. மனமுடைந்து ஆண்டவர் என்னை எப்படி ஆக்கிட்டாரு, ஏன் என் வீட்டுக்காரர் இப்படி எடுத்தாரு, என்ன செய்யணும் கடவுள், அப்படி எல்லாத்தையும் சாகடிக்காமல் அப்படி விட்டு வச்சிருக்கிறதா? அதுதான திட்டம், நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணுங்கிறது தானே திட்டம். நிறைய பேர் கடவுளோட காயப்பட்டு கிடக்கிறாங்க. நான் சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சு, சின்ன வயசில் கடவுள் என்னுடைய காரியத்தில் இப்படி இருந்துட்டார், என்னை கைம்பெண்ணாக்கிட்டார், என் வீட்டுக்காரர் எடுத்துட்டார். நிறைய பேர் கடவுள் மேலே கோபமாக இருக்கிறீங்க. தயவு செய்து அந்த கடவுள் மேலே இருக்கிற கோபத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும். கடவுள் எதையுமே அவர் வந்து அநாகரிகமாக செய்கிறவர் இல்லை. அவர் யாரையும் தீமையில் கொண்டு போய் தள்ளணும்னு செய்கிறதில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தால் அவர் நம்மக்கிட்ட பேசினது புரிஞ்சிருக்காது. அதனால் ஒரு சில நேரத்தில் வீடுகளில் இழப்புகள் நடக்குது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, கடவுள் மேலே பழியை முதல்ல போடவே கூடாது. நிறைய பேர் வாயிலேருந்து இப்படி தான் வரும், ஏன் கடவுள் என்னை சோதிக்கிறார், ஏன் கடவுள் என் வீட்டில் இந்த சாவை கொண்டு வந்தார், ஏன் என் மனைவியை எடுத்தார், ஏன் என் கணவரை எடுத்தார். பாருங்கள், கடவுள் என்னமோ காத்துக்கொண்டே உன் புருஷனை எடுக்கணும், உன் பொண்டாட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொலை பண்ணணுன்ற வெறியோடையே கடவுள் இருந்தது போல் நம்மளுடைய உணர்வுகள் வெளிப்படுகிறது. கடவுள் யாரையும் கொல்றவர் அல்ல, அவர் நன்மைகள் மட்டுமே நிறைந்தவர். ஏதோ ஒரு சம்பவத்தில் அப்படி ஒரு காரியம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா இயேசுவும் உன்னோடு சேர்ந்து துன்பப்படுகிறார். பாருங்க, அந்த நபர் இருந்து செயலாற்றுகிற விதம், ஒரு கணவர் இறந்துட்டார் அப்படின்னு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே, அந்த கணவர் இருந்து என்ன செய்வாரோ அதை விட அதிகம் செய்வார் கடவுள். எப்போ தெரியுங்களா, நீங்க அந்த இறப்பில் கூட, ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவரை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு நீ சொன்னீன்னா, என் மகனை நீங்கள் கொடுத்தீங்க, இந்த சின்ன வயசில் என் மகன் இப்படி இறப்பாருன்னு நான் நினைக்கல, ஆனால் நீங்கள் என் மகனை பார்த்துக்கங்க, அவர் தான், நீ உயிரோடு இருந்தாலும் அவர் தான், நீ செத்தாலும் அவர் தான். இந்த உண்மை உனக்கு புரியலன்னா, நீ ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீன்னா நம்ம நரகத்துக்கு போகிறது உறுதி. ஏன்னா நீ அவரை கேள்வி கேட்டு நீ எப்படி மோட்சத்துக்குள்ளே போக முடியும், அவர் மோட்சத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் இறப்பின் வேளையில் கடவுள் ஓரமாக நின்று கை கொட்டி சிரிக்கிறார்னு நினைக்காதீங்க, அவர் உன்னோடு சேர்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரின் நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் நினைத்து அவர் சந்தோஷப்படுகிறவர்கள், கலங்கி நிற்கிற கடவுள், லாசருடைய இறப்பை பார்த்து கலங்கி நின்ற கடவுள், கண்ணீர் விட்ட கடவுள், உன்னோட கண்ணீரையும் அவர் பார்க்கிறார், உன்னோடு சேர்ந்து அவர் கண்ணீர் விடுகிறார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அசம்பாவிதங்கள், இழப்புகள் எல்லாம் கடவுளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடு, இல்லை இல்லை, உனக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் துன்பப்படுகிற போது நம் இயேசுவும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறோம், நாம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய வழிகளை விட்டு நம்ம விலகி போய்விடாதபடி நம்மளை பார்த்து கொள்ளணும். ஆண்டவருடைய இரக்கம் எல்லாத்துக்கும் உண்டு. இந்த கைம்பெண்கள் என்ற நிலையில் இருக்கிறவங்க உங்களுடைய புலம்பலை நீங்கள் முதல்ல நிப்பாட்டிட்டு கடவுளுக்குள்ள பொறுப்பானவர்களாக வெளியில் வரணும். ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அவர் என்னை வேலை செய்ய சொல்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார், கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இது ஆண்டவர் கண்டிப்பாக, யாரை கடவுள் சப்போர்ட் பண்ணுவார்னா, ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்பி யார் ஒருத்தர் எழுந்திருச்சு நின்று தங்களுடைய வேதனை கவலைகள் எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நான் ஆண்டவரில் அகமகிழ்ந்திருப்பேன்னு சொல்கிறீங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பைபிளை நம்ம வாசிக்கிறமே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். அத்திமரம் துளிர் விடலை, மந்தையிலே ஆடு மாடு செத்து போச்சு, எதுவுமே இல்லை, எது போனாலும் என் ஆண்டவரில் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அடையாளங்களாக பைபிளில் நிறையா இருக்கிறாங்க. எல்லா அடையாளத்துக்கு மேலே இன்னொரு அடையாளத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. நிறைய நேரம் இந்த அடையாளத்தை கைம்பெண்களை பற்றி பேசும்போது நாம் யோசிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த ஹிண்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். அன்னை மரியாள் அம்மா கைம்பெண்ணாக இருந்தாங்க, அம்மா கைம்பெண்ணாக இருந்தாங்க, அதுக்காக அவங்க முடங்கி போயிடலையே, அவங்க சீடர்களை கூட்டி சேர்த்தாங்களே, அவங்கள பலப்படுத்துனாங்களே, என் மகன் சொன்னபடி செய்ப்பா போப்பா, அதாவது நம்ம பைபிளில் இல்லாத நச்செய்திகள் வெளியில் இருக்குது, அதில் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அழுது அழுது நம்முடைய ராயப்பருடைய கண்கள் எல்லாம் அப்படியே குழி விழுந்துருச்சான். எதுக்கு அழுதாரு, இயேசுவை நான் இப்படி மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு கண்டிப்பாக எங்கே ஓடிருப்பார், அம்மாட்ட தான் ஓடியாந்துருப்பார், அம்மா நம்ம ஆண்டவரை நான் மறுதளிச்சிட்டேனேன்னு அவர் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார். அப்போ மாதா என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்களாம் ஓடின பயல்க தானடா, ஓடி போங்கடா அப்படி சொன்னாங்களா? இல்லை இல்லை, அவனை மரியாள் தன்னுடைய கைம்பெண் நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க, தனக்கு இருந்த அந்த ஒரே மகனுடைய ஆதரவில் வாழ்ந்த அந்த தாய், அந்த மகனை இழந்த அந்த நேரத்தில் கூட அவர்களை மீண்டும் கூட்டி சேர்த்து தன்னுடைய கைம்பெண்ணினுடைய வேதனையை வெளிப்படுத்தாமல் ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிறப்படுத்த பிள்ளையாக அவர் நின்றார். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியாதை புனிதர்களுக்கெல்லாம் முதன்மையான புனிதராக உயர்த்தி வச்சிருக்குது. கடவுளா இல்லை, தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிடறோம், ரெண்டு சாரார் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்களும் மாதாவை அவங்கள தான் என் கடவுள்னு சொல்லக்கூடிய மனநிலையோடு இருக்கிறவங்க இருக்காங்க. குறை சொல்கிறவங்க, நீங்களாம் கடவுளாக கும்புறீங்க மாதாவை அப்படின்னு சொல்லி நம்ம மேலே கல்லெறிகிறாங்க, காரி துப்புறாங்க. கத்தோலிக்க திருச்சபை மரியாதை கடவுளாக வைக்கலை, ஒரே தேவன் மூவர் ஆட்களாக செயல்படுகிற இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினை. அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு எவனாவது கேட்டுட்டு கத்தோலிக்க திருச்சபையை காரி உமிழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய அறிவீனம். தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாள் முதன்மையான ஒரு இணை மீட்பராக நின்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இயேசுவோடு மட்டும் அவங்க பயணிக்கலை இணை மீட்பராக, அவங்க இயேசுவுக்கு பிறகும் அந்த சீடர்களை கூட்டி சேர்க்கிற அந்த அடையாளமாக இருந்தாங்க. ஒரு கைம்பெண் எவ்வளோ தைரியத்தோடு நின்றுருக்காங்க பாருங்கள். அன்னை மரியாளுடைய வீரம் தைரியம் நமக்கு வேணும், அந்த ஆற்றல் நமக்கு வேணும் பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், புலம்பி புலம்பி, எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. அந்த கணவனை இழந்த உடனேயும் மனைவியை இழந்த உடனேயும் நம்ம என்ன செய்கிறோம், வீடுகளில் பிள்ளைங்கள்லாம் நம்மளை தாங்கணும் அப்படின்னு. டோன்ட் சீக் ஃபார் சிம்பதி, நம்ம வந்து ஒரு சிம்பதிக்காக வாழக்கூடாது. கடவுள் உன்னைய பொறுப்புள்ள மகளாக உருவாக்கி இருக்கிறார். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஏன் கடவுள் உங்களை அந்த வீட்டுக்குள்ள இன்னும் எடுத்துக்கொள்ளாமல் வச்சிருக்கிறாருன்னா, நீ அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக தான் நிறைய பேர் புலம்புறாங்க, என் வீட்டில் என்ன என் பிள்ளை மதிக்கிறது இல்லை, என் பிள்ளை இந்த பாருங்க, நீங்கள் பெருமைக்கும் மதிப்புக்கும் அந்த இடத்துல நீங்கள் வாழக்கூடிய மகளாக மகனாக மாறக்கூடாது. நீங்கள் அந்த குடும்பத்தை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஜெப வீரராக இருக்கணும். அங்கே யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். இந்த குடும்பத்துக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இன்னும் நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருப்பார், அதை உணரணும் நீங்கள். ஆகவே இதெல்லாம் உணர்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக புலம்புறது இல்லைங்க. அவங்க பயணம் தனி பயணம், ஆண்டவரோடு கூடிய ஒரு பயணம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கண் பார்த்தாலே தெரியும், அவர்கள் தங்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆகவேதான் இந்த நேரத்துல ஆண்டவருடைய அவர்களுடைய கண்ணீருக்கு காரணமானோரை கலங்கடிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீராக்கின் ஞான நூல் 35:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கைம்பெண்களின் கண்ணீர் அவர்களுடைய கன்னங்களில் வழிந்தோடுவதில்லையா? அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதிராக அவர்களது அழுகுரல் எழுவதில்லையா? அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய அழுகுரலை பார்க்குறாரு, அவருடைய கன்னங்களில் வழிந்தோடும் கண்ணீரை பார்க்குறாரு. அந்த கண்ணீருக்கு நீ காரணமாயிடக்கூடாது. பாருங்க, மாற்கன செய்தி 12:40, கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள், கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம சமூகத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம், கைம்பெண்கள்ங்கிற கேட்டகரி தான் இருக்குது, ஆண்களுக்கான கேட்டகரி கிடையாது. ஆண்கள் மனைவியை இழந்த நிலையில் அவங்களுக்கு கைம் ஆண்கள்னு நம்ம சொல்கிறது கிடையாது. விதவைன்னு சொல்கிறோம், இன்னொரு டேர்மில் விதவன் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் இலக்கியத்தில் தபுதாரன் அப்படின்னு இருக்கிறதா ஒரு சகோதரிடமிருந்து இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். தபுதாரன் அப்படின்னா மனைவியை இழந்தவர்கள். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம யோசிக்கணும், நம்ம எல்லாருமே அவரை நோக்கி ஓடத்தான் இருக்கிறோம். இதோ இந்த உறவு என்பது நிரந்தரமான உறவு அல்ல. அதனால தான் ஒரு மகள் 7 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாள், கணவனை கல்யாணம் பண்ணி, தம்பி அவன் தம்பியை கல்யாணம் பண்ணி, அப்போ எல்லாருமே இறந்து போனார்கள். கேட்கப்பட்ட கேள்வி இதுதான், இவளும் இறந்து போனால் அங்கே இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? நிறைய நேரம் நாங்கள் சொல்கிறது இதுதான், உங்கள் கணவன் மனைவியை காப்பாற்றணுன்னா இந்த உலகத்தில் காப்பாற்றுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் கையை பிடிச்சி கொடுத்துருக்கிறார். கடைசி வரைக்கும் 2 பேரும் ஜோடியாக நடந்து போகிறதுக்காக இல்லை, காப்பாற்றணும் ஒருத்தர் ஒருத்தர். ஒரு சகோதரர் ஒரு இடத்துல தியானம் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஐயா எந்திரிச்சு கேட்டார், நான் சொன்னேன் அங்கே இந்த உலகத்தில் காப்பாற்றுங்க, அங்கே போனால் உங்கள் மனைவி கணவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், ஐயா 20 வருஷமாக ஃபாதர் நான் வந்து என் மனைவி இறந்துட்டாங்க, 20 வருஷமாக நான் காத்திருக்கிறேன், என் மனைவியை போய் பார்க்க போகிறோம், என் மனைவியை நான் மகிழ்ச்சியோடு பார்ப்பேன், என் மனைவி என்னை சந்தோஷமாக வரவேற்பாங்கன்னு நான் நம்பியிருக்கிறேன், நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க, அங்கே போய் புருஷ மண்டாடியை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன் நான், ஐயா எல்லாம் அந்த சபையே என்னையை பார்த்துச்சு, இவர் என்ன ஆன்சர் கொடுக்க போகிறார் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், அப்பா அங்கே போய் நீங்கள் உங்கள் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பீங்க, அங்கேயும் நான் சாமியார் குருக்கள் ஓரமாக நின்று சிவமாலை சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு. அப்போ பாருங்கள், இது இப்போ இங்கே நான் சாமியார், அங்கேயும் நான் சாமியார், இங்கே நீ புருஷன் அங்கேயும் புருஷன், நீ பொண்டாட்டி அங்கேயும் பொண்டாட்டின்னா கண்டிப்பாக உன் மாமியார் வந்துடாது, மாமியார் வரும், மருமகன் வரும், நாத்தனார் வரும், எல்லாம் தெரிவாங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சால் அது எப்படி மோட்சமாக இருக்க முடியும்? அது மோட்சம், அங்கே இந்த உறவுகளாக இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கடவுள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். உலகத்தினுடைய அந்த கிளச்சஸ்குள்ளே, அதாவது உறவு பிடிப்புக்குள்ளேயே நின்றுடக்கூடாது, அதை விட்டு வெளியில் வாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், மற்றவர்கள் கைம்பெண்களாக இருக்கிறவங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன், கைம்பெண்ணாக இல்லாதவர்கள், உங்கள் வீட்டில் கைம்பெண்கள் உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் தந்தையாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நீங்கள்லாம் அவங்கள நம்மளாம் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல காரியம் நடந்தால் அவங்கள கூப்பிடுறதில்ல, அவங்கள முன்னாடி வைக்கிறது, இது கிறிஸ்தவ பண்பா? ஆண்டவருடைய காரியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? எவனோ சொல்லி வச்சதை நீ எதுக்கு எடுத்து வாழ்கிற? அவங்க பெரியவங்க, அவங்க ஆசீர்வாதம் நம்ம ஒன்றும் இருக்கட்டுமே, அவங்கள முன்னாடி வை, அவங்க முன்னாடி வர தயங்குவாங்க. ஏன்னா அது உலக சமூகம் படிப்பித்த காரியங்கள் வேறு. அதனால் நாம் என்ன செய்யணும், அவங்கள வேணும்னே முன்னாடி வைக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி வச்சு அவங்கள செய்கிற போது அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளுடைய பங்குக்கு போகிறோம். செயல்பாடு செயல்பாடுன்னு நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம செயல்படக்கூடிய கோயிலுக்கு போக முடியல, நான் இப்படி ஆண்டவரை பார்க்க முடியலன்னு மட்டும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நான் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறேன் இந்த கடவுளுக்கு, கடவுள் பாருங்கள் எல்லாம் நன்மையாக செய்வாருங்க, கடவுள் செய்கிறதுல தவறே இருக்காது. இந்த கொரோனா வைரஸ் கூட நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பார்வையில் அது தவறானது, அது தீமையானது, கொள்ளை நோய் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அது நிறைய நன்மை செய்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான நன்மை பாருங்கள், ஓசோன் படலத்தில், நியூஸில் பார்த்தேன், ஓசோன் படலத்திலிருந்து ஒரு பெரிய ஓட்டை அடைக்கப்பட்டாயிடுச்சு. நம்ம அடைக்க முடியுமா? கடவுள் அதை சரி செய்யணும்னு முடிவு பண்ணால் என்ன செய்கிறாரு? அவர் ஏதோ ஒரு காரியம் செய்கிறார். இந்த உலகமே சேர்ந்து எந்த ஒரு நாடாவது ஆர்டர் போட்டிருந்தால் எல்லா நாடும் கேட்டிருப்பாங்களா? யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சிறிய புள்ளியில், கொரோனா என்கிற ஒரு சிறிய காரியத்துக்குள்ளே மிகப்பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்துட்டே இருக்கிறார். கண்களை திறந்து நீ பார்க்கணும், கண்களை திறந்து பார்த்தா தான் கடவுளுடைய மகிமையான காரியங்கள் வெளிப்படும். அதனால தான் சொல்கிறோம், புலம்பாத. கடவுளுடைய திட்டம் என்னன்னு தெரியலன்னா அமைதியாய் காத்திருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போனோடனே பூசை முடித்தோடனே விட்டா போதுன்னு கறிகடைக்கு ஓடுறோம், அங்கே ஓடுறோம். தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் உங்கள் கோயிலில் விட்டு வெளியில் வரும்போது உன் கண்களை திறந்து பார். உன்னை சுற்றி இருக்கிற ஏழை மக்கள் யார், அனாதைகள் யார், அங்கே வரக்கூடிய கைம்பெண்கள் யார், கவனிங்க அவங்கள, கொஞ்சம் பாருங்கள். நம்ம பார்த்து பேசணும். எந்த வாலிப பிள்ளை ஒரு அப்பா இல்லை அப்படின்னா அந்த அம்மாவுடைய சொல்லுக்கு மகன் கேட்க மாட்டான், மகள் கேட்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கு வருவாங்க, எதுக்கு வருவாங்க? கடவுளை தொழுது கொள்ள வரமாட்டாங்க, காதலிக்க வருவாங்க. கன்றாவியான காரியங்களை செய்கிறதுக்கு கோயிலுக்கு வருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், வா 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 வீட்டுக்கு போய்டுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு ஓடி போகிறதில்ல. நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் இருந்து இந்த மாதிரி காரியங்களை பார்த்து அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்கள தோளில் கையை போட்டு அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் பக்கம் இழுத்துட்டு வரணும். இது கடவுள் இப்படியா செயல்படுறார் தம்பி? ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்போடு பேசுகிற போது, அவர்கள் செயல்படுகிற போது கடவுள் இறங்கி வந்து உங்களோட செயல்படுவார். தெய்வ பிள்ளைகளை, நிறைய நேரம் நம்ம வீடுகள் இருக்கிற இடத்துல கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அல்லாத கைமென்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டுகளுக்குள்ளே அவங்கள பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் புரணிகளாக போய் கொண்டிருக்கும். அதெல்லாம் நம்ம குசு குசுன்னு தான் பேசுவோம், ஏன்னா சத்தமாக பேசுகிறதில்ல. புரணி பேசுகிறது ரொம்ப சீக்ரெட்டாக பேசணும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை குறித்து நம்ம என்னென்ன பேசுவோம்? அவள் வீடு வந்து அவள் யார் யாராக வந்துட்டு போகிறாங்க, அவள் இப்படியா வாழ்க்கை நடத்துகிறா, அப்படி இப்படிலாம் அசிங்கமாக பேசுவாங்க. லைஃப் செய்யுது, என்றைக்காவது நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்கோமா? அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு நம்ம தேடி இருக்கிறோமா? நான் என் வயிறு ரொம்பனா போதும், நான் உண்டு என் பிள்ளைங்க உண்டுன்னு இல்லை, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஓட்டம் தனி ஓட்டமாக இருந்ததுன்னா ஆண்டவர் எப்படி நம்மளை வெற்றியடைய செய்ய முடியும்? அவருடைய ஓட்டம் தனி ஓட்டமாக இல்லை, அது இந்த தரணிக்கான ஓட்டம். நம்மளால் எல்லாத்துக்கும் ஓட முடியலனாலும் அட்லீஸ்ட்டு ஒரு நாலு பேராவது நம்மளுடைய குடும்பத்தில் இணைஞ்சிருக்கணுமே. இணைச்சட்டம் 16:11 அதான் சொல்லுது, உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுக்கும் இடத்துல நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் நகரில் உள்ள அந்நியனும் அனாதையும் லேவியனும் எல்லாம் சொல்கிறாரு பாருங்க, அந்நியன் அனாதை லேவி கைம்பெண்கள் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்திருப்பீர்களாக. இணைச்சட்டம் 16:11 வாசித்து தியானித்து பாருங்கள். அப்போ கடவுள் கண்ணில் காட்டுவார், அந்த குடும்பத்தை காட்டுவார். அப்போ நம்ம மற்றவர்களைப் போல புறன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம போய் அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக போகணும். ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு கொண்டு கொடுத்துட்டு, நல்லா இருக்கியாம்மா, உன்னை கோயிலில் பார்த்தம்மா, கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க, கோயிலுக்கே வரலையம்மா, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நலன் விசாரிச்சுட்டு வந்துடணும். அடுத்த நேரம் நீங்கள் போகணும் அவங்க வீட்டுக்கு போய், இல்லை பிள்ளைங்களாம் நல்லா இருக்காமன்னா முதல் தடவை அவங்க வான் கூப்பிட மாட்டாங்க, ரெண்டாவது தடவை என்ன செய்வாங்க, அப்படி தயங்கி உட்காருங்கன்னுவாங்க, மூணாவது தடவை போனீங்கன்னா மனசை திறப்பாங்க, என் வீட்டுக்கார் இறந்துட்டார், என் வாழ்க்கைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தோம், என் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை உதறி தள்ளிட்டாங்க, என் வாழ்க்கை இப்படி நெருக்கதியில் நிற்கிதே அப்படின்னு அவங்க அழுவும் போது அப்போ தான் நமக்கு தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆழம் என்னென்னு. தேவ பிள்ளைகளே, நம்ம நியாயப்படுத்துதலையும் தீர்ப்பிடுதலையும் அவர்கள் மீது வைக்கக்கூடிய பழி சொற்களையும் நம்ம எடுத்துட்டு நான் என்ன செய்ய முடியும்? இயேசு சாமி பாவப்பட்ட பெண் காலில் வந்து விழுந்தப்போ நான் சொன்னாரே, நானும் தீர்ப்பிட மாட்டேன்னு சொன்னாரே, நீ அந்த இயேசுவாக இருக்கிறாயா? அல்லது பிசாசின் அடையாளமாக இருந்து தீர்ப்பிட்டு அநேகரை நம்ம படுகுழியில் தள்ளக்கூடிய அடையாளமாய் மாறி இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கோயிலுக்கு வரலை, அவங்களாம் யாருன்னா இப்படி தள்ளப்பட்டவர்கள், அநேகருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விலக்கி கொண்டவர்கள் சமூகத்திலிருந்து. நீங்கள் ஆண்டவர் இணைக்க வந்தார் அந்த அடையாளமாக நம்ம இருக்கிறோமா? அல்லது நம்ம எல்லாரையும் பிரித்து வச்சு நம்ம வேடிக்கை பார்த்து நான் நல்லவன், நான் மட்டும்தான் இந்த கோயிலில் நிற்கணும் அப்படிங்கிற பரிசயத்தனத்தோடு நம்ம நிற்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இதோ இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்னாடி உங்கள் பங்கு தளத்தில் இருப்பாங்க. எல்லாம் பங்கு சாமியார் செய்வார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது, அவங்க பங்கு சமூகத்தில் நிறைய ஆர்டர் செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும். ஏன் நீங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இணைந்து இந்த கைம்பெண்களுக்காக, உங்கள் பங்கில் இருக்கிற கைம்பெண்களுக்காக நீங்கள் சிந்திக்கக்கூடாது? அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஏன் உங்கள் பங்கில் தத்தெடுத்து ஒரு நல்லவர்களை இணைத்து அவர்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? தேவ பிள்ளைகளை, முன்னாடி செஞ்சாங்க, அவங்கள தான் நம்ம வின்சென்டி பால் சபனு உருவாக்கி வச்சிட்டோம், மரியாயின் சேனைன்னு உருவாக்கி வச்சிட்டோம். இப்படி சில இயக்கங்கள் எல்லாம் உருவானது தேவை நிமித்தமாக. இன்றைக்கி நாம் ஒரு டெம்பரரியாக கூட ஆரம்பிக்கலாமே. அதையெல்லாம் நம்ம யோசிக்காமல் கோயிலை மூடிட்டாங்க, நமக்கு போனால் கோயில் கிடைக்கணும், சாமியை பார்க்கணும், எனக்கு நன்மை கிடைச்சா போதும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சுயநலத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். இசையா புத்தகத்தை முதல் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 12வது இறைவசனத்திலெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், உன் பலியை நான் அருவறுக்கிறேன், நீ காட்டுகிற தூபம் எனக்கு அருவறுப்பை கொடுக்கறது, அது நாத்தத்தை கொடுக்கறது. உன்னை யாரு பலியை கொண்டுட்டு வர சொன்னா, காணிக்கையை கொண்டுட்டு வர சொன்னா? நான் கேட்டேன் நான் உன்கிட்ட, ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறது என்ன தெரியுங்களா? மீகா 6:8 ஆண்டவர் சொல்றாரு, நேர்மை ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரு, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு இருப்பதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் விரும்புகிறார்? நேர்மையா இருங்க, இரக்கம் காட்டுங்க, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியாக நம்ம செயல்படுவோம். கடவுள் கண்டிப்பாக உங்கள் செயல்களை மாண்புக்குரிய அடையாளமாக மாற்றி அதை மீண்டும் உங்களுக்கே கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.
எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாயிறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாயிறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, அக்களிப்பொறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். எப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆ